بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبول சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே، இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அறிஞர்களாக மாறிய அநாதைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை எமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே، நாம் நிறைய கடந்த காலங்களில் வரலாறுகள் விஷயங்களிலே கூடுதலாக கவனம் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்கின்ற ஒரு தலைப்பிலும், முதுமையில் கல்வியை தேடிய அறிஞர்கள் அப்படிங்கின்ற தலைப்பில், அதுபோல இன்னும் தனிப்பட்ட ரீதியாக நபித்தோழர்கள் சம்பந்தமாகவும் நிறைய நாம் என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்கின்ற, அதாவது அறிஞர்களாக மாறி அநாதைகள் என்கின்ற இந்த தலைப்பு நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்புகளுக்கெல்லாம் என்ன காரணமாக நாம் இதை எடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சில காரணங்களை நாம் அதற்கு முதன் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மார்க்க உரைகள், பொதுவாக உரைகளை கேட்பது என்பதில் மனிதர்களுக்கு ஒரு ரசனை உண்டு. எந்த இதாக இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கு என்ற ஒரு ரசனை என்ன செய்யும் தெரியும். இந்த ரசனைக்காக கேட்டல் என்பதுதான் பொதுவாக எமது சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது. எந்த ஸ்பீச்சாக இருந்தாலும் ரசனைக்காக கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அப்படி கேட்டோம் அப்படி என்று சொன்னால், இதுல பட்டிமன்றங்களும் என்னது, அதுபோல டிவி நிகழ்ச்சிகள், இன்னும் உள்ள நல்ல, அதாவது சொல்லாடல்கள் உள்ள நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், இந்த மாதிரி நல்ல சம்பவம் சொல்லக்கூடிய மார்க்க உரைகள் எல்லாம் சமமாகிரும். எல்லாமே என்ன செஞ்சிடும், சமமாகிரும். உண்மையிலே ரசனைக்காக கேட்டல் என்பது மனிதன்கிட்ட இருக்கணும். ஹராம் இல்லாத, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத, எங்களது உள்ளத்தை கொஞ்சம் என்னது அப்படி ஒரு பிளெக்சிபிளாக வைத்திருக்கக்கூடியவைகள், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் ஓரளவு மிஞ்சாம ஓரளவு கேட்பது என்பது தவறு கிடையாது. ஆனால் இதுக்காக வேண்டி மட்டும்தான் நீங்க கேட்டீங்க என்று சொன்னால் அது எதுக்கு உதவும் தெரியுமா? சும்மா பேசிக் கொள்வதற்கும், மற்றவர்களிடத்தில் அதை பரிமாறிக்கொள்வதற்கு, நாங்களும் ஒரு விஷயத்தை இப்படி தெரிஞ்சு கொண்டோம் என்று மற்றவர்களை சும்மா ஒரு சந்தோஷப்படுத்துவதற்கு உதவுமே தவிர எங்களை முற்படுத்தவும் அது பிற்படுத்தவும் அது. ஆனா நம்ம வரலாறுகளை நிறைய அப்படித்தான் என்ன செய்யறோம் பாக்குறோம். இதையெல்லாம் கேட்டாலும் அது ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தா இதை வச்சுதான் நம்ம முடிவும் எடுக்கிறோம். பல நேரங்களில் வந்து நல்ல மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு முடிவு எடுக்கிறதும் அதை வச்சுதான். எப்படி நல்ல ரசனையான செய்யறாரு, நல்ல ரசிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சொல்றாரு அப்படி என்றது. ஆனா அவருக்கு பேச, ஒரு மனிதனுக்கு பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி பேசுவதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கேட்கின்ற மாதிரியான விஷயங்களே மனிதர்களுக்கு இன்பம் என்ன செய்யுது உண்டு. எனவே இது வெறும் ரசனை மஜிலிசுகளாக என்ன செஞ்சிடக்கூடாது, இது போயிடக்கூடாது. இதெல்லாம் மஜாலிசுல் இன்பிசாத்வல் மிசா அப்படின்ற மாதிரி என்ன சும்மா ஒரு அந்த மாதிரியான மஜிலிசுகளாக நிறைய மார்க்க உரைகள் உள்ள இடங்கள் மாறி வருகின்றன. இதனாலதான் இதே வரலாற்று செய்திகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு வைச்சோம் என்று சொன்னா இந்த மஜிலிஸ் காணாம போயிடும். ஒரு இதே வரலாற்று செய்திகளை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாபத் அப்படின்னு சொல்லி நம்ம நாலு தொடர் பேசினோம். ஹிலாபத் முடிய முந்தைய மக்கள் முடிஞ்சிட்டாங்க, ஹிலாபத் முடிய முந்தைய மக்கள் முடிஞ்சிட்டாங்க. ஏன் அங்க வந்து அவங்க அந்த சம்பவமா மட்டும்தான் எதிர்ப்பார், ரசனை மஜிலிஸ்னா ரசனையா மட்டும் இருக்கணும். அதுல வந்து அந்த யுத்தத்துடைய பேர், எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், அந்த யுத்தத்துடைய முன்னோட்டங்கள் எப்படி இருந்தன, அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருந்த, இதெல்லாம் வந்து ரசிக்கிற விஷயம் இல்லையே. அதனால அந்த மஜிலிஸ் என்ன செஞ்சிடும், காணாம போயிடும். எனவே நாங்க நம்ம எங்களை அளவு எங்களை அளவெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யறோம் என்பதை நம்ம அளவெடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே மிக பிரதானமான பகுதி கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அறிவு ரீதியான தகவல்கள் நானும் சேர்த்து தான் உங்கள்ட்ட என்ன செய்யணும் சொல்லணும். நீங்க எதையெல்லாம் ரசிக்க விரும்புறீங்களோ அதையெல்லாம் நாம் பேசுவது வெறும் பேச்சாளன், அவ்வளவுதான், வெறும் பேச்சாளர். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பேச்சாளனா நம்ம மாற மாட்டோம். அப்ப நாங்க என்ன செய்ய நினைக்கணும் என்றா, ஒரு அழைப்பாளர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்குள்ள பொறுப்பு என்னன்னு சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும், ஆனால் அவர்களுக்கு என்ன தேவை, வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும், நம்ம என்னென்ன மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம், இது இஸ்லாம் என்னதெல்லாம் சொல்லுது என்பதை சேர்த்து சொல்ல வேண்டும். அது அவங்க விரும்பினாலும் விரும்பாது விட்டாலும் சரி, கஷ்டமாகினாலும் கஷ்டம் இல்லாத விட்டாலும் சரி, அது நம்ம அதை பார்த்துட்டு என்ன செய்யலாது, இருக்க முடியாது. எனவே நீங்களும் கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கொள்ளணும். எதற்கு வெறும் ரசனை மஜ்லிஸ்களாக மட்டும் இந்த வரலாற்று செய்திகளை பேசினாலும் அது அது மட்டும்தான் வரணும். ஏன் இதுல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன செய்யறாரு, போறாரு என்கின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு பள்ளி வாயலில், நான் இதை கொஞ்சம் கூடுதலாக சொல்வதற்கான காரணம் உண்டு, ஒரு பள்ளி வாயலில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோம். இப்ப அடுத்ததாக நம்ம திட்டம் என்ன, மாலிக் இப்னு அனஸ், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இவங்களோட வரலாறு சொல்றேன். அபு ஹனீஃபா இமாம் வரலாறு போட்டவுடனே கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனா முடிவுல பள்ளியில் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க சொல்லி. நம்ம என்ன இங்க சினிமா காட்சியா காட்டிட்டு மக்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு, மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க. சரி, ஒரு வகையில் சொல்லலாம், எப்ப சொல்லலாம், நீங்க எடுக்க வைக்கிற பாணியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்லலாம். அதல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான தலைப்புகள் தான், அது எந்த மஜ்லிஸ் சார், இந்த பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது இடங்கள்ல என்ன செய்யலாம், அது ஓகே. இது படிக்கிற இடங்கள்ல முன்னால ரசனையோடு இருந்தா மட்டும்தான் நம்ம அப்படி வைக்கணும். அது படிக்கிற இடம் அல்ல, அதுக்கு பள்ளி வேலை பயன்படுத்தவும் கூடாது, வேற எங்கேயாவது ஒரு இஸ்திராக பயன்படுத்தி என்ன செய்யலாம், ஏதாவது சொல்லிக்கிட்டு போகலாம். எனவே இந்த அபு ஹனீஃபா இமாமோட வரலாற்றை நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம்னா, இமாம் அபு ஹனீஃபா சம்பந்தமா அந்த விமர்சனங்களுக்கு விளக்கங்களை சொல்ல நினைப்போம், அவருடைய கொள்கை ரீதியான விஷயங்களை ஆய்வு செய்வோம். ஆனா இவங்க என்ன விரும்புறாங்கன்னு சொன்னா, அது வந்து கொஞ்சம் என்ன செய்யணும், அப்படி வளர்ந்து போய் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு அவர் அவங்க ஒரு திட்டம் வச்சுக்காங்க, அப்படித்தான் இருக்கணும் அந்த வரலாறுன்றது. அதனாலதான் இப்ப யூசுப் அலி இஸ்லாத்துடைய வரலாற்றை கூட நம்ம கொஞ்சம் நல்லா ஆய்வு பாணியில சொன்னோம்னு சொன்னா மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, அது வந்து எடுத்துக்கல்றாங்க இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தாயிகள் அழைப்பாளர்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம், இந்த மெருகூட்டல்கள் கூடுதல் அறிக்கக்கூடாது. மெருகூட்டல்கள், சிலர் சொர்க்கத்தை பத்தி பேசிக்கிறாங்க, அது குர்ஆன் ஹதீஸ்ல வந்த சொர்க்கமெல்லாம் இல்லை, அது அவங்க கற்பனை வந்த சொர்க்கம்தான். குர்ஆன் ஹதீஸ்ல எவ்வளவு அந்த சொர்க்கம் வருது, அதோட நம்ம என்ன செய்யணும், நிறுத்திக்கலாம். மக்கள் நல்லா ஆர்வம் எடுத்துக்காண்டி அல்லாஹ் படைக்காத சொர்க்கத்தில் உள்ள விஷயத்துல நம்ம சேர்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்க, அது நீங்க அதை கேட்டு ரசிச்சிக்கணும்ங்களே, நீங்க உங்களே ஏமாத்திக்கிறதுக்கு அர்த்தம். அவர் ரசிக்கிறதுக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாம் சரியா இருந்தாலும் பிழையா இருந்தா நம்ம ஏற்றுக்கொள்றோம்ங்களே, நாங்க எங்களையே ஏமாற்றிக் கொள்கிறோம் அர்த்தம், எங்களை நாங்க மக்களை ஏமாற்றுகிற அர்த்தம், அவங்க அவங்களே ஏமாற்றிக் கொள்கிறான் அர்த்தம். எனவே மிகவும் பிரதானமாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களின் ஊடாக நாங்கள் நல்ல தகவல்களை பெற்றுக் கொள்கிறோமா, அந்த தகவல்கள் எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா, இது ஒரு பிரதானமான ஒரு பகுதி. நல்ல தகவல்களை பெற்றுக் கொள்கிறோமா, அந்த தகவல்கள் வெறும் தகவல் அல்ல, அந்த தகவல்கள் ஊடாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தகவலாக அவைகள் இருக்கின்றனவா, இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மிக முக்கியமான பகுதி. இந்த ரெண்டும் இல்லாத இல்முல எந்த பிரயோஜனம் என்னது இல்லை, இந்த ரெண்டும் இல்லாத இல்முல எந்த பிரயோஜனமும் இல்லை. இமாம இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுடைய இதெல்லாம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு மனிதன் இல்மு இல்லாம, அதாவது அமல் இல்லாம நிறைய படிச்சுக்கிறாரு, மார்க் அறிவத்தை நிறைய உண்டு, ஆனால் அவர் அமல் செய்வது குறைவு அப்படி என்று சொன்னால் இந்த இல்முல எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த இல்முல எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற்றமாக அவர் நாளை மறுமையில் இறைவனை அமல் இல்லாதவராக சந்திக்கிறாரு, அவருக்கு எதிரான ஆதாரமும் பலமாக இருக்கின்ற நிலையில், அவருக்கு எதிரான ஆதாரம் பலமாக இருக்கின்ற நிலையில். முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம் அதுதான். அல்லாஹு தஆலா சிலருக்கு இல்ம கொடுக்கல், அவருடைய வாழ்க்கையுடைய சுமைகளும் கஷ்டங்களும் அதுலேயே அவர் வறுமையிலேயே அவர் வாழ்க்கை போயிருக்கும், கொஞ்சம் இல்ம வச்சிருப்பாரு, நிறைய அமல செஞ்சு என செஞ்சிருப்பாரு, மௌத்தாகிப்பாரு. ஒரு சிலருக்கு அல்லாஹு தஆலா எல்லா வாய்ப்பும், அரபு மொழி தெரியும், படிக்கலாம், வாசிக்கலாம், வசதி நினைச்சா புத்தகங்கள் தேடி படிக்கலாம், வளர் எல்லா வசதி நேரம் எல்லாத்தையும் கொடுத்திருப்பான். இவர் படித்ததும் இல்லை, மேலதிகமாக படித்ததும் இல்லை, படித்த அளவில் அமல் செய்ததும் இல்லைன்னா ஆதாரம் பலமா இருக்கிறதா இல்லை. அல்லாவுக்கு முன்னுக்கால அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை விட, இவருக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பை விட அவருக்கு கூட கொடுப்பானா இல்லையா? எனவே இந்த நிலைமையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகியோட நம்ம எவ்வளவு படிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அமல் செய்யறமானு நம்ம பாத்துக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு அமல் செய்யலன்னா அறிவை நிறுத்த வேண்டிய அர்த்தம் இல்ல, அறிவை வளர்த்துக்கொண்டு அமலையும் என்ன செய்யணும், நம்ம வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் மிக முக்கியம். இல்ல நீங்க எவ்வளவு மார்க்க உரைகள் கேட்டாலும் சரி, நிறைய அகைதா வளர்த்து, நிறைய சுக்க வளர்த்து, நிறைய தஸ்தீர் அறிவை வளர்த்து, நிறைய வரலாற்று அறிவை வளர்த்து, அதனால நம்ம சுபதுலவும் இல்ல, துகருதுலவும் இல்ல, அசருதுலவும் இல்லைன்னு இந்த இல்மை வச்சு நம்ம என்ன செய்ய, இந்த உலகத்துல பெருமையோட என்ன செய்யலாம், வாழ்ந்துட்டு போகலாமே தவிர, நல்ல பேர் எடுக்கலாமே தவிர, நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் அது போல உனக்கு எதிராக நிக்கக்கூடிய ஒன்று வேற எதுவும் இருக்காது, அவ்வளவு பலமா வந்து நிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வரக்கூடிய இந்த நாட்டுடைய பகுதிகளில் வந்து எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. யாரும் காரணம் சொல்ல இயலாது, நமக்கு தொழுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்த முடியும். உண்மையிலே நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் ஒருத்தர் சொல்லணும், ஆனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய இறைவனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பு இவனுக்கு என்ன செய்யாது, ஒரு நாளும் கிடைக்காது. எனவே அடிக்கடி நம்ம எந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாலும் சரி, நம்ம ரசிக்கிற அளவில் தகவல் இருக்குது, அதை மட்டும் என்றைக்கு நீங்க பார்க்க வேணும். அது வந்து நம்மளே ஏமாற்றிக் கொள்வதற்கு நம்ம சமம். இன்றைக்கு அதாவது சமுதாயத்துடைய தவா ஓட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. சமுதாயத்துடைய தவா ஓட்டத்தை பாத்தீங்கன்னா மக்களுடைய ஓட்டத்துக்கேற்ப தாயிகள் மாறிக்கொள்ள விரும்புறாங்க. மக்களுடைய தவா, மக்கள் வந்து வரலாறு தான் கேட்கிறாங்க, மக்கள் வந்து சும்மா இன்ட்ரெஸ்டா ஏதாவது சம்பவங்கள் சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. எனவே இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறது, மாறி தவா முறையெல்லாம் கவிதை படிக்கிறதும் பாட்டு படிக்கிறதும் பட்டிமன்றம் நடத்துறதும் தவா வழங்கிட்டா அது அப்படி போய்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு மக்கள் அப்படிதான், மக்கள் கொண்டு போயிட்டே எங்க வரைக்கும், கடைசி ஜீரோ வரையும் கொண்டு போய் முடிஞ்ச நம்ம எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்ற லெவலுக்கு என்ன செஞ்சு எல்லா நிகழ்ச்சியும் ஒன்று லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க. தவாவுக்கென சில ஹசாயிசுகள் இருக்கு, சில சிறப்பம்சங்கள் இருக்கு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட பாதை விட்டு வெளியே போகக்கூடாது. எவ்வளவு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து சினிமாவில் இருந்து திருந்ததுக்கு நாகூர் எம் ஹனீஃபா அவர்களுடைய இஸ்லாமிய கீதம் உதவி செய்வீங்களே, சினிமாவில் இருந்து திரும்பி வரத்துக்கு இறைவனிடம் கையேந்துங்கிற நாகூர் எம் ஹனீஃபாவுடைய பாட்டு உதவி செய்வீங்களே, நம்ம அதனால அவர் பாருங்க அவர் அதால திருந்தி வந்திருக்கிறார் சொல்லி இங்க பாட்டையா போட்டு விடலாம். அத அவர் திருந்தினா அது அவருக்கு அவருக்கடையில் உள்ள விஷயத்தோட முடிஞ்சிடும். தவாவுடைய அடையாளமாக அனுபவங்கள் ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலும் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள், தவா என்ற பகுதி எப்படி இருக்கணும், அதனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும் சொல்லி தந்திருக்கிற அந்த பாதையை விட்டு எங்களை அனுபவங்கள் எங்களை மாத்திக்கொண்டே போகக்கூடாது. அது போய்கண்டே இருக்கணும். மூளை சரி காண்றதுக்கு பின்னால போய்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சரி காண்டே போகும், அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன செய்யாது, இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நீங்க எந்த மஜ்லிஸ்ல படித்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு கெசட்டை கேட்டாலும் சரி, எந்த ஒரு வீடியோவை கேட்டாலும் சரி, இதன் ஊடாக நல்ல தகவல் எங்களுக்கு கிடைக்குதா, அந்த தகவல் எங்கள நல்ல மாற்றங்களை செய்கிறதா, இந்த ரெண்டும் இல்லாம நீங்க சும்மா சிரிச்சுக்க நீக்கிறீங்கன்னா நல்ல பிரயோசனம் இல்லை. அது நல்லா தான் பேசினாலும் சரி, ரசனையாக பேசினாலும் சரி, அதுல வந்து உங்களுக்கு மார்க்க ரீதியாக எந்த பலனும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தலைப்புடைய நோக்கமும் அதுதான். அதாவது அறிஞர்களாக மாறிய அநாதைகள் என்கின்ற தலைப்புடைய நோக்கம் நான் எனக்கு முழு வரலாறையும் சொல்றதல்ல. அப்படி வரலாறு என்று சொல்றதுக்கு ஒருவருடைய வரலாறுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் என்ன செய்ய தேவைப்படும். என்னுடைய நோக்கம் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரணும். என்ன மெசேஜ் அப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயம் ஒரு விஷயத்தை அடைவதற்கென சில ரூல்ஸ்களை வச்சிருக்கு. அது சமுதாயத்தில் மரபு வழியாக அப்படியே வந்த விஷயங்கள். ஒருத்தர் பணக்காரனாகணுமாக இருந்தால் அவருக்கென சில படிமுறைகள் என்ன செய்யும் இருக்கும். அந்த மெத்தடில் அவர் போனால்தான் அவர் பணக்காரலாகும்ன்றது ஒரு 75% அறியப்பட்ட சில அடிப்படைகளாக இருக்கும். ஒருத்தர் மார்க்க அறிஞராக மாறணுமாக இருந்தால் அவருக்கு வந்து சில பொறிமுறைகள் சில அடிப்படைகள் இருக்குது. அப்படி வந்தால்தான் அவர் அந்த இடத்தை என்ன செய்யலாம், அடையலாம். சில சமுதாய விதிகள் இருக்குது. அதே போலதான் ஒரு சமுதாயத்தில் பெரிய ஒரு தலைவராக அந்தஸ்துள்ளவராக வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கு, அப்படியா இல்லையா இருக்குது. ஆனால் இவைகள் தான் எங்களை 100% உருவாக்குகிறது என்று நம்புவதை போல ஒரு ஏமாற்று இது கிடையாது. இவைகள் தான் எங்களை கொண்டு போய் அங்கே அடைய செய்கிறது அப்படி என்கின்ற எண்ணத்தில் நம்ம சுருக்கிக் கொள்வதனால எங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா, நாங்கள் என்றைக்கும் படிப்பதில்லை, என்றைக்கும் முன்னேறுவதில்லை, என்றைக்கு நாங்கள் தொழிலையோ பொருளாதாரத்திலேயோ அறிவிலையோ ஒரு இலக்கிலேயோ வளர்றதில்லை. அப்படித்தானே, என்றைக்கு இப்ப நம்ம இங்க நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், என்றைக்காவது யாராவது எங்களை 100% நம்பி இருக்கிறோமா, நம்ம இந்த சூழல்ல நல்ல ஒரு மார்க்க அறிஞராக வரலாம்னு நம்பினவங்க குறையும். அதுக்கு காரணம் சிஸ்டத்துல பாக்கிறோம், சிஸ்டத்துல இல்லது. சிஸ்டத்துல என்ன இருக்குது, மதரசா காலம் கல்யாணம் முடிக்க முந்தி 7 பினிஷ்ட். நான் அதெல்லாம் பிழைன்னு சொல்ல வரல, அப்படி ஒன்று இருக்கணும் சமுதாயத்துக்கு. சமுதாயத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கணும், இல்லையா இல்லாத பொருளாத உள்ளுக்கு வந்து என்ன செஞ்சிடும், நுழைஞ்சிடும். விதிமுறைகள் சமுதாயத்தில் இருக்கணும், அப்படி இருந்துதான் ஒரு சமுதாயம் வளரணும். அதெல்லாம் அதாவது தவறானதுன்னு சொல்லல, அதனால நிறைய பலன்களும் உண்டு. ஆனால் இதனோடு எங்களது முன்னேற்றத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எல்லாத்தையும் இருக்குது. அது முடிஞ்சது. அதனால இங்க உள்ளவங்க என்ன பழகிக்கிறாங்க, பொதுவா எல்லா இடங்களையும் நம்ம கேட்போம், 30 வருஷமாகவும் நம்ம கேட்டுக்கொண்டே வாழ்வோம், நம்மளுக்கு வந்து படிப்பு சரி வராது அப்படின்னு ஒரு முத்திரை என்ன செஞ்சிருக்கோம், நம்ம குத்தி இருக்கோம், நம்மளுக்கு வந்து சரி வராது. ஒரு துவாவை சொல்ற நேரத்தில் இதை பாடமாக்கும், நம்மளுக்கு எல்லாம் துவா வராதப்பா, அதெல்லாம் மதரசா காலத்துல என்ன செஞ்சிருக்கணும், பாடமாக்கி வைக்கணும் அப்படின்றது. ஒரு சின் அல்லாஹும் அலா சஹல இல்லாமா ஜஅல் தஹூன்னு சொல்ற நேரத்திலே அரபுல இந்த துவா பாடமாக்க சரியான கஷ்டம். ஏ அதெல்லாம் மதரசா காலத்துல என்ன செஞ்சிருக்கணும், நம்ம பாடமாக்கி இருக்கோம். இந்த விதிமுறை அந்த கால விதிமுறைகளையே மனசுல நினைச்சு நினைச்சு நம்முடைய இயல்பு என்னண்டா உனக்கு சரி வராது. இப்படி ஒரு விதிமுறை. இதுல மட்டுமல்ல பொருளாதாரத்திலையும் தான், பொருளாதாரத்துல ஒரு மனிதன் முன்னேற நினைக்கிற இஸ்லாத்துல தவறு இல்லை. ஆனா இவன் இயல்பா எப்படி பார்ப்பான்டா, செலவினங்கள் அது இது நம்மளுக்கு முன்னேற சரி வர இந்த செலவில நம்ம என்ன செய்வோம், வாழ்ந்துட்டு போயிருவோம். அதனால அவனுக்கு என்ன ஆகிறதுண்டா, இதுதான் நமது இறுதி, இதை விட்டா நம்மளுக்கு முடிஞ்சது அப்படி என்கின்ற ஒரு ருக்கூன் அப்படி என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஏற்படுதா இல்லையா? எல்லா விஷயங்கள்லையும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது நஸ்ருபுன் யசார் என்ற ஒரு அறிஞருடைய ஒரு கருத்து, ஒரு அழகான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது உலகத்திலே உள்ள எல்லா விஷயங்களும், உலகத்தில் உள்ள எல்லா குல்லு ஷைஇன் யப்தஉ, எல்லாமே சின்னதாக ஆரம்பிச்சு பெருசாகும். இதுதான் உலகத்துடைய இயல்பு. இல்லல் முசீபா ஃபைன்னஹா தப்து கபீரா வ அதாவது தஸீரு ஸகீரா, சோதனைகளை தவிர சோதனை எப்பயும் பெருசா விளங்கும், அதுக்கு பின்னால் என்ன செய்யும், சுருங்கி போயிடும். உலகத்தில் எல்லாமே சின்னதாக ஆரம்பிக்கும், பெருசா வளரும். எதை தவிர, சோதனைகளை தவிர. சோதனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எப்படி இருக்கும், முடிஞ்சுன்னு இருக்கும், அதுக்கு பிறகு இதா அப்படின்னு இருக்கும், இதான் சோதனையுடைய இயல்பு அப்படின்றது. இந்த மாதிரியான வார்த்தை எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் தன் உள்ளத்தில் என்றைக்கும் இந்த மாதிரியான பயங்களை உள்ளத்தில் உருவாக்கி தன்னை கோழையாக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான தன்மைகள் ஒன்றுதான் யுத்தம். அனாதை அப்படியாக ஒருவர் இருந்து விட்டால் அவனது முன்னேற்றத்தை பற்றி அவன் நம்பிக்கை இழக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் நம்பிக்கை இழக்க வச்சிருவான், அனாதை புள்ளப்பா அப்படின்னா என்ன முடிஞ்சுது நீ அப்படின்ற மாதிரி அவனுக்கே சொல்றது, அவன் முன்னாலேயே அவனை பரிதாபப்பட்டே பேசுறது. அது அப்படின்னா அனுதாபத்தை பேசணும். ஒரு மனிதனுக்கு அனுதாப அலைகள் இருக்கணும் அவனுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ப. ஆனா யாருக்கு முன்னால, அவனுக்கு முன்னால அது இருக்க கூடாது, அவனுக்கு முன்னால அது இருக்க கூடாது. வேற இடத்துல நம்ம அனுதாபத்தை என்ன செய்யணும், பேசணும், அனாத புள்ள அவனுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு முன்னேற்றம். ஆனா அவனுக்கு முன்னால சொல்றது, அனாத புள்ள கஷ்டமான சூழ்நிலை, படிச்சு முன்னேறி வாரதும் கஷ்டம். அவன் முடிவெடுத்துருவான், என்ன பெரியவரே சொல்றாரு முன்னேற மாட்டான், நம்ம என்னது இதுல ட்ரை பண்ணிக்கணும் இப்படி என்ற மாதிரியான சிந்தனைகள் அவன் உள்ளத்துல இந்த சமுதாயம் விதைக்குதா விதைக்கலையா? உங்களுக்கு அனாதை அப்படி என்று சொன்ன நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் உள்ளத்துல இயல்பு அப்படி படிஞ்சு மரபாகி அது வளமையாகிட்டு அது ஒரு சமுதாய விஷயமாக மாறிச்சு. அங்குள்ள சகோதரர்களை உண்மையிலே யுத்தம் அப்படின்றது அனாதை தன்மை என்பது உலகத்திலேயே ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், மனதுக்கு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க சிம்பிளாக விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால் உங்களோட பிள்ளைக்கு முன்னால் உங்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சரி, அந்த புள்ள எதுவாக இருந்தாலும் முதலாவது நாடி வாரம் தந்தையும் தாயேனா, எதுவாக அது வாங்கணும், இது தேவை, இது என்று சொல்றது. நீங்க தான் உங்களுக்கே நீங்க விளங்குது, நீங்க அவ்வளவு இறக்கமாக இருந்தும் கேட்ட உடனே செய்றீங்க இல்ல, கேட்ட உடனே செய்யறோம் இல்ல, அதுக்கு பல சட்டங்களை போட்டு ஏசி அடிச்சு அன்ட்டு அவனு முன்னுக்கு பின்னுங்களை ஆக்கித்தான் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், செஞ்சு கொடுக்கிறோம். இது நம்ம தந்தையாக இருந்த நிலையில் அவரை பொறுப்படுத்தவர் தந்தையே இல்லையா? யாரோ ஒருவராக இருந்தால் நம்மளால முடியாத அளவுக்கு அவர் ஒரு பாசத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஒரு தந்தையுடைய பாசம் தான் அங்க என்ன செய்யும், பெரிய ஒரு லெவல் இருக்கும். உங்களாலேயே அந்த பிள்ளைய என்ன செய்ய முடியல, 100% அன்பு காட்ட முடியல, 100% அவனை தாங்க முடியல. அனாதை ஆகிவிட்டால் எப்படி தெரியுமா இருக்கும், ரெண்டு பிரச்சனை இருக்கும். ஒன்று, அவனது மனோநிலையிலேயே இவர் எனது தந்தையல்ல, இவற்றை நிறைய என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அவருடைய சின்ன வார்த்தை இவனை என்ன செய்யும், பெரிதாக பாதிக்க வைக்கும். அவரால் கூட எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு சிறந்த ஒரு தந்தையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனோபாதிப்புல வந்து அனாதை பிள்ளைகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், சந்தேகமே கிடையாது. இந்த மனோபாதிப்புகள்ல வளர்கிற நேரத்தில் அவர்கிட்ட அவர்களுக்கு தெரியாமலே சில பொழுதுகள்ல சமுதாயத்துக்கு எதிரான வைரம், சமுதாயத்துக்கு எதிரான அந்த ஒரு அதாவது வன்மையான ஒரு மனோநிலை தூண்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நாங்க வந்து எப்பயும் மனித சமுதாயத்தில் இயல் பண்ண அனுதாபப்பட்டவனுக்கு சின்னதை கொடுத்துட்டு பெரிய இதை எதிர்பார்க்கறது, ஒரு அனாதை புள்ள இருந்தா அவனுக்கு ஒரு டிரெஸ் கொடுத்துட்டு அந்த டிரெஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கொடுத்த பெரிய சேவிஸ் மாதிரி அவன் உள்ளத்துல என்ன செய்வான், அதை நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு வாப்பாவுடைய நிலையிலிருந்து அவர் ஒரு டிரெஸ் கொடுத்து என்ன செய்வாரு, என்ன பிள்ளைக்கு இன்னும் பெருசா வாங்கி கொடுக்க கிடைக்கல வாப்பா நினைப்பாரு. ஆனா அனாதை பிள்ளைக்கு சேவை செய்யறவங்க நினைப்பாங்க, ஒரு சாதாரண பிள்ளைக்கு கொடுத்ததை விட ஹாஃப் நிலவையில தான் ஒரு டிரெஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நினைக்கிறது எப்படி, ஒரு அனாதை பிள்ளைக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படி என்று அது ஒரு பெரிய லெவல்ல தான் என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். இது இயல்பு நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வ காஃபிருல் யதீமி ஹாக்கதா, சொர்க்கத்தில் வந்து நானும் அனாதைகளை பொறுப்படுத்தவர்களும் இப்படி இருப்போம். அதாவது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல என்ன செய்வோம், இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுகின்றவர் வயிற்றிலே நெருப்பை சாப்பிடுகிறார்கள். நரகத்தை அவங்க விட்டு என்ன செய்யறாங்க, வயிற்றுக்குள்ள வைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், இஸ்லாம் அனாதைகளுக்கு கொடுத்த அந்தஸ்து, அனாதைகளுடைய விஷயத்துல காட்டிய சிறப்பு, இது சம்பந்தமாக நாங்கள் என்னது அதாவது சமுதாயத்தில் இரண்டாம் தரமாக பார்க்கப்படும் மக்கள் அப்படின்ற தலைப்புல தனியா பேசிக்கிறேன். அனாதைகள் சம்பந்தமா இப்ப இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மாதிரி ஒரு மனோநிலை சாதாரண பிள்ளைகளை இன்றைக்கு போட்டி போட்டு முன்னேறி வருவது ஒரு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில், இந்த அனாதையுடைய ஒரு மனோநிலையில் ஒருவர் இந்த சமுதாயத்துல முன்னேறி வாரது இருக்கிறதே அது சாதனை, அது வந்து சாதனை. ஏன்னா இந்த சமுதாயத்துடைய மனோ இயல்புகளை வெற்றி பெறணும். தன்னை கவனிக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு தெரியாது, அவரையும் அவருடைய எதிர்பார்ப்புகளை மீறி வளரவும் வேண்டும். இந்த மாதிரி வளர்ந்தாங்க என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக என்ன செஞ்சிருவாங்க, உருவாகிடுவாங்க. இது சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் தேடிய நேரத்தில் அரபுல வந்து ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க, அதாவது ஐதாமுன் ஹையரு மஜ்ரத்தாரே, வரலாற்று ஓட்டத்தை மாற்றிய அநாதைகள் அப்படின்னு சொல்லி, வரலாற்று ஓட்டத்தை மாற்றிய அநாதைகள். அதுல நிறைய உலக அறிஞர்கள் எல்லாம் சேர்த்து போட்டு வராங்க. இந்த ஃபெடெக்ஸ் உடைய ஓனர் இவர் ஒரு அநாதை, அது போல இன்னும் நிறைய பேர், ஸ்டாலின் இந்த மாதிரி, ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் வழங்கிட்டா, அந்த மாதிரியான முக்கியமான அதாவது எல்லா நிறைய பேருடைய அந்த வரலாறுகள் எப்படி இருந்தது, அநாதைகளாக இருந்து அவங்க எப்படி லீடர்ஸ் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் வந்தார்கள் அப்படின்ற பகுதியில் என்ன செய்யறாங்க அதை சொல்றாங்க. அதனூடாக நாங்க இப்ப சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய வரலாற்று நீங்கள் அதாவது தெரிந்திருக்கக்கூடிய விரலை காட்டி பேசக்கூடிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, விரல் சுட்டி பேசக்கூடிய பெரிய அறிஞர்கள், இவர்கள் யார் யார் அனாதைகளாக இருந்தார்கள் அவர்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிரயோஜனம் என்ன, நாம் முழுமையான வரலாறு சொல்றதுக்கல்ல, அவர்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனம் என்கின்ற பகுதிகள் தான். இஸ்லாமிய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கணும் சொன்னா, நம் ஃபர்ஸ்ட் அனாதையாக ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி மிக்க அனாதையாக நம்ம யாரை பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தேகமே இல்லை. ஆனா இந்த தலைப்புக்கு நான் அவங்களை கொண்டு வரல, காரணம் என்னன்னா டிஃபரெண்டா பார்க்கப்பட வேண்டிய ஒரு தலைவர், இந்த அறிஞர்கள் இஸ்லாம் அவங்க வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே நீங்க சொல்ல போனால் இந்த உளவியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லா வகையிலையும் டச் பண்ண வேண்டிய ஒருத்தர் தான் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு மனிதன்ட வாழ்க்கையில என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படலாம், அனாதையாக வர வாய்ப்பு இருக்குது, சின்ன வயசுல தாய் மௌத்தாக வாய்ப்பு இருக்குது, பெரிய வேறொரு சொந்தத்திட்ட வளர வாய்ப்பு இருக்குது, சமுதாயத்தால ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது, குழந்தைகள் மரணிக்க வாய்ப்பு இருக்குது, மனைவி மௌத்தாக வாய்ப்பு இருக்குது, வளர்த்த பெரிய தந்தையை யாரு வளர்க்கிறாங்களோ அவங்க வாய்ப்பு இருக்குது, ஊரை விட்டு விரட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எழுது படிக்க தெரியாத இந்த நிலைக்கான வாய்ப்புகள் இருக்குது, சமுதாயத்தால என்னது விமர்சிக்கப்பட்ட அந்த குடும்ப ரீதியான ஃபேமிலி பிரச்சனைகள் அவதூறுகள் இதை பேஸ் பண்ண, நீங்க என்னென்ன சமுதாயத்தை பேஸ் பண்றாரோ அதுல ரசூலோட வாழ்க்கையில என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவ்வளவு பாதிப்புகளை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்த ஒரு தன்மை ரசூலுன்னு பார்க்கலாம். எனவே அனாதை என்ற ஒருத்தர் பேசுற நேரத்தில் ரக்கத்துக்கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல்யௌமல் ஆகர், மறுமையினாலையும் அல்லாஹ்வை நாடக்கூடிய ஒருவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்மாதிரி உண்டு. எல்லா வகையில் நீங்க எந்த வகையில் எடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னணிப்பாங்க, முன்மாதிரி பிசினஸ்ல லாப நஷ்டங்களை ரசூலாங்க என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம், சாதாரண தொழிலிருந்து தலைவர் என்ற தொழில் வரைக்கும் ரசூலாங்கிட்ட என்ன செய்யலாம் பார்க்கலாம், லீடராக ரசூலுல்லாஹி நின்ற வரைக்கும் ஆட்டியுடையனாக ரசூலாங்கள என்ன செய்யலாம் பார்க்கலாம், லீடராக என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்க எப்படி பார்க்க நினைக்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி உண்டு. அனாதை என்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நிறைய முன்மாதிரியை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம பேச வரக்கூடிய ஒரு விஷயம், உண்மையிலே ஒரு வரலாற்று ஒரு அனாதையாக இருந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஏற்படுத்திய ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு ஈடாக யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க. இந்த இடத்துல நாம பார்க்கலாம், அதாவது வரலாற்றில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் ஒரு அனாதை. இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் ஒரு அனாதை. இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய வரலாற்றை நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையுடைய சோதனைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இமாம் அஹமது பின் ஹம்பல் இந்த இடத்திலிருந்து வளர்ந்து, ஒரு அனாதை என்ற இடத்திலிருந்து வளர்ந்து, சமுதாயத்துடைய அந்த சூழல்ல இவ்வளவு பெரிய அறிஞராக அவரால் வர முடியுது என்று சொன்னால், அவர் என்ன செஞ்சுக்கிறார், தனது தந்தை இன்மை அப்படி என்கிற அந்த மிகப்பெரிய பலகீனம் இருக்கிறது, தந்தை இன்மை அப்படி என்கின்ற மிகப்பெரிய பலகீனத்தை இமாம் அஹமது பின் ஹம்பல் என்ன செஞ்சுக்கிறாரு, தாண்டி வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும். ஒரு சாதாரண லெவலுக்கு வந்தா பரவாயில்ல, ஒரு சாதாரண லெவலுக்கு வந்தா அவர் வந்த இடம் என்னன்னா முஸ்னத் அஹமது என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திரும்பி பார்க்கக்கூடிய சஹீஹுல் புகாரிக்கு முந்திய, சஹீஹுல் புகாரிக்கு முந்திய நூல், 40,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய நூல். எத்தனை? 40,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய நூல். இன்றைக்கு வந்த ஹதீஸ் கிரந்தங்களில் 50 பாகத்தில் வந்த ஒரு ஹதீஸ் கிரந்தம் என்றா அது முஸ்னத் அஹமது மட்டும்தான். எத்தனை பாகத்தில்? 50 பாகத்தில். அதை வச்சிருந்தாலே ஒரு லைப்ரரி வச்சுக்கிற மாதிரி தான், இப்படி இந்த ரெக் அப்படி அடைச்சிட வேண்டியது. எத்தனை? 50 பாகத்தில் வந்த ஒரே ஒரு ஹதீஸ், ஹதீஸ் நூல், ஹதீஸ் கலையில ஹதீஸ் நூல் என்றா அதுவே முஸ்னத் அஹமது மட்டும்தான். அவ்வளவு பெரிய ஹதீஸ் நூல் என்ன செய்யல, வரலாற்று நூல்கள் நிறைய வந்திருக்குது, ஹதீஸ் மூலாதாரமாக கொண்டு வந்து அது புகாரிக்கு முந்திய ஒரு நூல் அப்படி என்று சொன்னால் இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய நூல் தான். இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய சிறப்பு என்று சொல்றதாக இருந்தால், அவருடைய புத்தகம் அவருக்கு அறிவித்தது யாரு தெரியுமா? அவருடைய மகன் அப்துல்லா. அவருக்கு அறிவிக்கிறது அவருடைய மகன். பாருங்க, அவர் வந்து அனாதை, அவர் வந்து அனாதை. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவருடைய ஹதீஸ் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா ஹத்தசனி அபி, என் வாப்பா எனக்கு சொன்னார். இதுதான் வரும் சிறப்பு. பாருங்க எப்படி என்று, அவர் வளர்ந்தது எத்தியும், ஆனா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெரிய சிறப்பு என்னன்னா அவரோட மகன் எல்லா இடங்களில் யார சொல்றாரு, அனாதை தன்மை இல்லாம போகுது. என்ன? ஹத்தசனி அபி, என் தந்தை சொன்னார். அப்படின்னா என்ன? மகனுக்கு மஜ்லிஸ் நடத்துகிறார், மகனுக்கு மஜ்லிஸ். நம்ம ஒரு மகனுக்கு படிச்சு கொடுக்க என்ன நினைப்போம், இவனுக்கு மட்டும் படிச்சு கொடுத்து சும்மா டைம் வேஸ்ட் பண்றத, ஊர்ல உள்ள 100 பேரை வச்சு என்ன செய்வோம், படிச்சு கொடுத்தா நல்லதுன்னு டியூஷன் ஐடியாவை மாத்திடுவோம். அதை விளங்கிட்டா எதையும் சாதிக்கிற ஐடியா நம்மகிட்ட குறவு தானே, பொதுவா சம்பாதிக்கிற ஐடியா தான் அதிகம். அப்ப இதுல என்ன என்று சொன்னால், இமாம அஹமது பின் ஹம்பல் அவர்கள் அவரோட மகன் ஹத்தசனி அபி அப்படின்னு. இதனால இன்றைக்கு நீங்க சில நூல்கள் பார்க்கலாம் என்னடா, அதாவது ஜியாதாத்து அப்துல்லா இப்னு அஹ்மது அலா அபிஹி, தனது தந்தையிடம் அல்லாத முஸ்னத் அஹமதுல அவருடைய மகன் அறிவித்த நூல்கள். எப்படி தந்தை வழியாக அல்லாமல், இப்படி தானே தந்தை இருந்தா அவர் டோட்டலி அறிவிக்கிறாரு. அறிவிக்கிற நேரத்தில் இன்னும் அவர் பல அறிஞர்கிட்ட கேட்டிருப்பாரு அந்த செய்தியை, அவர் சொல்லுவாரா இல்லையா? ஏன்னா முஸ்னத் அஹமதுல இமாம் அஹமது இப்னு ஹம்பல் வழியாக இல்லாத செய்திகளும் கொஞ்சம் என்ன செய்யும், வரும் என்ற தனிய நூல்களை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். இது சொல்ல வந்தது என்னன்னா, அல்லாஹு தாலா அனாதையாக வளர்ந்த ஒருவருக்கு மிகப்பெரிய அறிஞரான பின்னால அல்லாஹ் பெரிய ஒரு சிறப்பு ஒன்று கொடுக்கிறான். என்ன அனா? இப்ப நம்ம உண்மையிலே இன்னசானி அக்கஹுவல் அபிசர், உமது எதிரிதான் சந்ததியற்றவர் அப்படியே நம்ம சொல்றோம். என்ன காரணம்? பின்னால ரசூல்லாங்களை பேசுறதுக்கு அல்லாஹ் என்ன கோடான கோடி மக்களை உருவாக்கிட்டான், எதிரிய பேசுறதுக்கு யாருமே என்ன இல்லாமல் ஆக்கிட்டான். அல்லாஹு தாலா இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு கொடுத்த சிறப்பு அதுதான். என்ன? அவன் அனாதையாக வளர்ந்தாலும் தாய் தான் வளர்த்தா, தாய் தான் செஞ்ச வளர்த்த. சாதாரண பல வியாபாரியாக எல்லாம் இமாம் அஹமது பின் ஹம்பல் இருந்திருக்கிறார், மார்க்கெட்ல வந்து பல வியாபாரியாக செஞ்சுக்கிறாரு இருந்திருக்காரு. ஆனா சுமூ நாங்க வந்து என்னது, இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தை சொல்றார் சைதுல் காதிர்ல, ஒரு மனிதருக்கு தனது அதாவது வானத்தை அடைய முடிகின்ற அளவில் அவனுக்கு பெரிய ஆர்வம் இருந்தால், அவன் இந்த பூமியில வாழ்றதை திருப்திப்பட்டுக் கொள்வதை நான் மிகப்பெரிய குறையாக பார்க்கிறேன். வானத்தை அடையறதுக்கு அவனுக்கு ஆற்றல் ஒன்று இருந்தது என்று சொன்னா, பூமியில வாழ்றதை நம்மளுக்கு போதும் அப்படி என்று அவன் நினைப்பதை நான் என்ன செய்யறேன், அவனுடைய அதாவது இந்த அடைவுகளில் உள்ள மிகப்பெரிய குறையாக என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். நம்ம அதை ஒரே இடத்துல மட்டும் நடைமுறைப்படுத்துறோம், புலூசுல மட்டும் என்னது வானத்தை அடையாமல் அதையும் கிழிச்சிட்டு போற லெவலில் நம்மளுக்கு என்ன செய்ய இருக்கும். ஆனா மற்ற எல்லாத்துலயும் போதுமப்பா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு துவா போதும், எனக்கு ரெண்டு துவா பாடமாக்கிட்டு அப்படின்னு என்னது நம்ம நினைக்கி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுள்ளவனை பார்க்காதே கீழுள்ளவனை பாருண்டா, அதை வந்து எல்லா என்னது ஒரு இடத்துல நடைமுறைப்படுத்துறது இல்லை, ஆனா ஒரே ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துறது. என்ன பரவாயில்ல, நம்ம ஒரு நாலு நேரம் தொழுவுறமே, அவன் 3 நேரம் இல்லாமே இருக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்களா, கீழுள்ளவனை பாக்குறாங்களா, மேலுள்ளவனை பார்க்காம கீழுள்ளவனை பாக்குறான். இதுதான் நம்மட நிலைமை. அப்ப இது நம்ம காரணம் என்ன தெரியுமா, நம்ம சூழல்ல பழகிறவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்மளோட பிள்ளைகள் நம்மளை பார்த்து படிக்குது, எங்களுடைய அந்த எல்லையை வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு எல்லை என்ன செய்ய உருவாகும். உங்களுடைய ஆசைகள் வந்து உங்களுடைய எல்லைகள் வந்து எங்கேயோ இருந்து சொன்னா பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், உருவாகும். நீங்களே இது போதும் இவ்வளவு போதும் என்று பிள்ளை நீங்க வளர்த்தீங்கன்னா அவன் அதைவிட போதும் என்ற லெவல் என்ன செய்வான், உருவாக்கி கொண்டு வளருவான். இது இயல்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், முஆவியா பின் அபி சுஃபியான பத்தி சொல்ற நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் இவர் தன் சமுதாயத்துக்கு என்ன செய்வாரு, தலைவரா வருவாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. நம்ம என்ன செய்வோம் சொல்லலாம், ஒருத்தர் துவா கேட்டார் சந்தோஷப்படுவோம். அதுக்கு தாய் என்ன சொன்னா தெரியுமா, ஹாப முஆவியா இல்லம் அதாவது இல்லம் யக்கும் யசுத் இல்ல கௌமஹு, தந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் இவர் தலைவரா வருவார்னா நஷ்டம் தான். அவர் நிறைய பெரிய தலைவராக என்ன செய்யணும், வரணும். இந்த துமு நம்மகிட்ட என்னது இல்லை, நம்ம அப்படி சொன்னாலும் சந்தோஷம், அவ்வளவுக்கெல்லாம் பெருசா வரத்தேன்னு ஒரு கடை முதலாளியா வந்தா போதும் அப்படி நாங்களே குறைச்சி வைக்கக்கூடிய துமுக இருக்கும். ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய அருள், இன்றைக்கு இமாம் அஹ்லி சுன்னா, சுன்னாவுடைய இமாம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, அல்லாஹு தஆலா கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு உதாரணம். அடுத்த வரலாற்றை நம்ம மிகப்பெரிய இமாமாக பார்க்கக்கூடிய ஒருவர் இமாம் புகாரி, முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி. இவர் அசல் அரபியும் அல்ல, அசல் அரபியும் அல்ல, உண்மையிலே துருக்கி வம்சாவளி. அப்ப இமாம் புகாரி அவர்கள் அனாதையாகத்தான செஞ்சாங்க, வளர்ந்தாங்க. யார் டோட்டல் கவனத்தை செலுத்தினாங்க, தாய் சுமந்து கண்டு ஹஜ்ஜிக்கு போய் படிக்க விட்டுட்டு வந்து நம்ம பார்த்தோம் அது. இதுல வந்து முழுமையான கவனத்தை செலுத்தியவர் யாரு, அவனுடைய தாய் தான். அவரை வளர்த்தெடுத்து அவரை ஆளாக்கணும் அப்படி என்கின்ற ஒரு கவனத்தை எடுத்தது. இப்ப பொதுவாகவே அனாதைகள் நம்ம ஓரளவு முன்னேறினா போதும் என்கின்ற எண்ணத்தை இந்த வரலாறுகள் உடைக்குது எங்களுக்கு. அப்படி எதுவுமே இல்லை. அல்லாஹு தாலா யாருக்கும் என்ன இவன் இப்படி என்பதனால சமுதாய ரீதியான நிலைமையை வச்சு அல்லாஹு தாலா இவனுக்குரிய அருளை அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை, தடுப்பது கிடையாது. இவர் அனாதை என்பதனால் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தாலா தனது அதாவது கதிராக சொல்லி காட்டுகிறார், இந்த உலகத்தில் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அருள் செய்யவே விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா, மக்கள் யாரையாவது கீழா பார்த்தா செகண்டாக பார்த்தா அல்லாஹ்வுடைய முழு ரஹமத்தும் யாருக்கு போய் சேரும், அவனுக்கு தான் போய் சேரும். நாங்கள் அவர்களுக்கு அருள் செய்யத்தான் விரும்புகிறோம், அவர்களை தலைவர்களாக்கவும் அவர்களை இவர்கள் அனுபவிக்கின்ற சொத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் நாங்கள் விரும்புகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு சுன்னா, எந்த சமுதாயத்தை மக்கள் எப்படி கீழே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்க என்ன செய்ய வேகமா போகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பெருமையுடைய அடையாளம். இமாம் புகாரி அவர்கள் இன்றைக்கு இமாம் புகாரி பிறப்பதற்கு முன்னால குர்ஆனும் ஹதீஸும், இதான் இஸ்லாமிய மூலாதாரம். இன்றைக்கு நம்ம எப்படி சொல்றோம், குர்ஆனும் சஹீஹுல் புகாரி. இந்த இடத்துக்கு ஒரு அனாதையால வர முடியும் என்றார் இன்றைக்கு, அதாவது ஹதீஸ்களுடைய தொகுப்பு சஹீஹுல் புகாரி. ஆனா சஹீஹான கிரந்தங்களை செய்திகளை மட்டும் நான் தொகுப்பேன் என்ற ஒரு இல்ஹாம் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், ஒரு இல்ஹாம் உள்ளுணர்வை கொடுத்து அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு குறிப்பு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சஹீஹுல் புகாரியை எல்லோரும் ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூலாக மட்டும்தான் என்ன செய்வோம் பார்ப்போம், அப்படி இல்லை. அது ஒரு ஃபிக்ஹ் நூல், அது வந்து மார்க்க சட்ட நூலாக நீங்கள் படிப்பிக்கலாம் மக்களுக்கு. ஒரு சிலபஸா போடுவோமே அப்படி ஒரு நூலாக அதை என்ன செய்யலாம் நாங்க வைக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால், இமாம் புகாரி தனது எல்லா சஹீஹையும் அதுல என்ன செய்யல கொண்டு வரல, அவருடைய முழு நோக்கமாக இருந்தது சட்டங்களை தொகுத்து தனது நிபந்தனைக்கு உட்பட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தான் வைத்த அந்த ஸ்டிக்கான அந்த நிபந்தனைக்கு உட்பட மக்கள்கிட்ட கொண்டு போய் சட்டங்கள், அதனாலதான் குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவாரு, அசர்களை என்ன செய்வாரு கொண்டு வருவாரு, சில குறிப்புகளை கொண்டு வருவாரு. இப்ப குர்ஆன் வசனத்துல சஹீஹ்ல இது இருக்குது, அவர் கொண்டு வரது கதை சஹீஹானத்தை மட்டும்தான் பதிவு செய்யணும், லைவான குர்ஆன் வசனத்தை விட்டுட்டான் அர்த்தம் இல்ல. அது அர்த்தம் என்ன, குர்ஆன் வசனத்தை கொண்டு வரார், மார்க்க சட்டங்களை என்ன செய்யணும் இதன் ஊடாக தெரிந்து கொள்ள அந்த தர்த்தி பிரிக்கு புகாரி. ஒரே ஹதீஸ 15 இடத்துல பிரிச்சு 7 இடத்துல பிரிச்சு கொண்டு வரா இல்லையா, சட்டங்களை படிக்கணும் என்பதற்காக என்ன செய்யறாரு கொண்டு வர்றார். ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி, இமாம் புகாரியுடைய மார்க்க விளக்கமுடைய தலைப்பில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று சொல்லி நம்ம சொல்றது என்ன செய்யலாம். மொத்தமே மொத்த ஹதீஸ்களை 2000 ஹதீஸ்கள் திருப்பி திருப்பி வராத ஹதீஸ்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2000 ஹதீஸ்கள் தான் அது என்ன செய்யும் வரும். பண்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பெரிய இடத்தை இமாம் புகாரி அவர்கள் அடைந்தது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அனாதைகள் அனாதையாக இருக்கிற நேரத்தில் இமாம் புகாரி எப்படி பார்த்திருப்பாங்க, இமாம் புகாரி மஜ்லிஸுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவருக்கு எதிர்காலத்தை இவருக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் உண்டு அப்படி என்பதை அவங்க என்ன செய்வாங்க புரிஞ்சுக்கொள்வாங்க. இமாம் புகாரி ஒரு தடவை வார நேரத்தில் சிலர் சிரிச்சார், சின்ன புள்ள தானே மஜ்லிஸுக்கு வர, நம்ம என்ன செய்யும் பொதுவாக பெருசா இருந்தவங்களுக்கு என்னென்ன வரும், வானத்துல இருந்து விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருப்பாங்க. நம்ம எல்லாம் சின்னத்துல இருந்து பெருசா வராத மாதிரியும் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவன் பெரிய அறிஞனா எதிர்காலத்தில் வர இருந்தாலும் அவன் குத்துராவில் அடிச்சுட்டு அப்படியே வருவான், அவன் சின்ன பிள்ளை மாதிரி தான் செய்வா வருவான், அதை பார்த்து சிரிச்சுட்டாங்க ஒரு சிலர். சிரிச்சொன்னு சிரிக்காது, நீங்களும் இப்படித்தான் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சுக்கிறான். அந்த குந்தும் என்னது கதாலிக் ஃபமன்னல்லாஹும் அலைக்கும், நீங்களும் அப்படித்தான் இருந்தீங்க, பிறகு இப்ப அருள் செஞ்சுதான் எல்லாரும் என்ன செய்வீங்க அதபுகளோட இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் என்ன செய்யும் இருக்கும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செஞ்சாரு, மௌத்தாயினாரு, திருமணம் முடிக்கல அவர். இமாம் புகாரி அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை, மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்தார், மரணித்தார் அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வரலாற்றில். இதுபோல அதாவது யத்தீம் அனாதை என்று அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர் தான் இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி. இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி, இமாம் கஸ்ஸாலியை பத்தி நீங்க கேள்விப்பட்டு, ரெண்டு கஸ்ஸாலிக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் மூத்தாயிட்டாங்க. நவீன காலத்தில் முகமது அல் கஸ்ஸாலி ஒருத்தர் இருந்தாரு, அவர் மூத்தாயிட்டாரு. கடந்த காலத்தில் ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான் அதாவது அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி என்றவர். இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலியை பற்றிய வரலாற்றை இமாம் அதாவது ரஹபி அவர்கள் தனது சீரு ஆலாமின் முகாவில் ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், பஹருல் இல்ம், அறிவு கடல், அறிவு கடல் அப்படி என்று சொல்லி பாராட்டித்தான் இமாம் அதாவது அபு ஹாமித் அல் கஸ்ஸாலியை பற்றி ஆரம்பிக்கிறார்கள். நம்ம வரலாற்றில் அதாவது இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலியுடைய கொள்கை ரீதியான பெரிய தவறுகள் உண்டு, கொள்கை ரீதியான பெரிய தவறுகள் உண்டு. அவருடைய பல்சபால அதாவது கீழத்தைய தத்துவம், கிரேக்க தத்துவங்கள் அவர் ஈடுபட்டதனால் அவர் ஏற்பட்ட பிழைகள்லாம் என்ன செய்யுது அதுல உண்டு. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார் என்பதில் யாரும் என்ன செய்யல, முரண்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்தார் அவர் இருந்தார். இதனால அவரை வந்து என்னது அதாவது இமாம் இவர் பாராட்டுகிற நேரத்தில், இமாம் ரஹபி பாராட்டுகிற நேரத்தில் அதாவது கானலஹு ஜகாஉன் முஃப்ரித், அளவு கடந்த ஒரு ஞானம் அவரிடத்தில் என்ன செஞ்சது அதாவது மதிநுட்பம் அவரிடத்துல இருந்ததுன்னு இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலிக்கு சொல்றோம். இன்றைக்கு இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி அவர்களுடைய அதாவது பயிற்சி ரீதியான அதாவது பிள்ளை வளர்ப்பு, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அணுகுவதில் அவர்கிட்ட நிறைய முன்மாதிரிகள் என்ன செய்யலாம், நிறைய அறிவுகள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவர் வளர்ந்ததும் ஒரு அனாதையாகத்தான் என்ன செய்தார்கள், யாரு இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் விரும்பியோ விரும்பாமலோ எங்க சமுதாயத்தில் ஆரம்பமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அறிஞருடைய நூலண்டா அது யாருங்க, அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி கஸ்ஸாலின்னு என்ன செய்யும் அந்த நூல்களாக நிறைய வரும். என்ன அந்த நூல்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம், சில பொழுதுகளில் கொள்கைக்கு முரணான சித்தாந்தங்கள் அதுல இருந்ததுனால நம்ம அதை முழுமையான செய்வதில்லை, வாசிப்பது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய அறிவு புறக்கணிக்கப்பட வேண்டிய அறிவெல்லாம் இல்லை. பெரிய ஒரு அறிஞராக வருகின்ற அளவில் அல்லாஹு தஆலா அவருக்கு பெரிய இருமை என்ன செஞ்சான், கொடுத்தான். அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கணும் என்பது எங்களது பிரார்த்தனை. இது போல ஒரு சுட்டி காட்டப்பட வேண்டிய அளவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனாதையாக இருந்து வளர்ந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான் இமாம் இப்னுல் ஜௌசி. இமாம் இப்னுல் ஜௌசி அப்துல் ரஹ்மான் இப்னு அலி இப்னுல் ஜௌசி அவர்கள். இந்த இமாம் இப்னுல் ஜௌசி, இப்னுல் கையீம் அல் ஜௌசியா இல்ல, இப்னு தைமியாட மாணவர் தெரிகிறார் இப்னுல் கையீம் அவர் அல்ல, இவர் இப்னுல் ஜௌசி. இந்த இப்னுல் ஜௌசி அவர்களும் இந்த ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர் தான். என்ன ஸ்பெஷல் இப்னுல் ஜௌசி அவர்கள், இவர் வந்து சிறிய வயதிலேயே இவருடைய தந்தை மௌத்தாகிட்டார். ஆனா அல்லாஹு தஆலா நிறைய பொருளாதாரத்தை அந்த தந்தைக்கு என்ன செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார், நிறைய வசதி வாய்ப்புகள் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார். இவர் ஏதாவது இவர் என்ன சொல்றாரு சொன்னால், ஒரு ஒரு இடத்துல சொல்றாரு டோட்டலா இவரை பொறுப்படுத்தி இவரை வந்து முழுமையாக ஒரு அறிஞராக வளர்த்ததெல்லாம் இவருடைய அதாவது தந்தையுடைய சகோதரி, நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது மாமி, மாமியார் தான் என்ன செய்யறாங்க இவங்களை பொறுப்படுத்தி வளர்க்கிறாங்க. இன்றைக்கு மாமியிட்ட புள்ள போச்சுன்னா நிலைமை வேற மாதிரிதான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் மாமியிட்ட இருந்ததுனாலதான் மிகப்பெரிய அறிஞராக வளர்ந்தான். அன்றைய காலத்தை என்ன செய்வாங்கன்னா, இந்த புள்ளைய கொண்டு போய் முதலாவது ஹிஃப்ஸுல் எங்க சேர்க்கலாம், இரண்டாவது மார்க்க ஹதீஸ்கள் இல்முகள் எங்க சேர்க்கலாம், இன்றைக்கு நாம எப்படி எப்படி இவனை வெள்ளக்காரனா மாத்தலாம் ட்ரை பண்றோமோ அது மாதிரி அன்றைக்கு. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு புள்ள பிறந்த உடனே பிறக்க முந்தைய வயிற்றுல வச்சே இப்ப புதுசா வயிற்றுல வச்சே ஆரம்பிச்சுக்கிறாங்களாமே, மெட்ஸ் எல்லாம் வயிற்றுல படிச்சு கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணுமா வயிற்றுல இருக்க கூட சொல்லணுமா, புள்ளிட்ட பேசணுமா, கிட்டத்தட்ட நம்ம மென்டல் ஆயிட்டோம், கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதாவது ஒரு ஒரு பைத்தியமிட லெவலுக்கு நம்மளை கொண்டு ஆதாரம் எல்லாம் ஒருத்தர் யார் யோசிச்சோமா, ஆதாரம் எங்கேயாவது யாரோ எங்கேயாவது மரியமலைஸ்லா ஈசலஸ்லா தொட்டு வயிற்றோட பேசிக்கிட்டு இருந்தாங்கண்டோ விளங்கிதா, யார் யாரும் வயிற்றோட பேசிட்டு இருந்தாங்க நம்ம யோசிச்சோமா, இது வரைக்கும் நம்ம யாரும் யோசிச்சதில்லை. நம்ம அதை கத்திரிக்காய் தின்னாத கேன்சர் வர மட்டும் தின்னதில்லை, இன்னொருத்தர் மெசேஜ் போட்டான்னு வைங்களேன் சாப்பிடு அதுலதான் உங்களுக்கு கிட்னி சூப்பரா வரும்னு மறுபடியும் சாப்பிடுறது விளங்கிதா, இதான் நமது நிலை. தைரியமா இன்றைக்கு எல்லாரும் எதை என்ன செய்யலாம் சொல்லிட்டு போல எவனுக்கு அடிப்படை இல்லை, ஒருத்தருக்கு இப்ப காயிதா இல்ல, என்ன காயிதா இல்ல, எல்லா அறிவு அப்படி என்ற லெவல் எல்லாரும் போய்கின்றிருக்கிறாங்க. இது இப்படி போனோம்னா நம்ம எங்க போய் எங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க, நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பலகீனம் நம்மகிட்ட இருக்கும் வரைக்கும் இப்ப வயிற்றோட பேசுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. யாரு மெட்ஸ வந்து கூடுதலா யோசிக்கிறாங்களோ, யாரு வந்து இப்படி சொல்றாங்க, அவன் மெட்ஸ் உள்ள பிள்ளை என்ன செய்வோம் பொய் வாங்கிதா. நீங்க பிராக்டிக்கலாகவோ அல்லது ஆய்வு ரீதியாகவோ பாருங்க, இதெல்லாம் யாரோ கட்டி விடுற கதைகள். அதுவும் இலுமினாட்டியனோட ஜோடிச்சு, அந்த இலுமினாட்டிக்குள்ளாலதான் இப்படி இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. சில பொழுதுல இலுமினாட்டிய நிறைய ஆய்வு செஞ்சு ஏமாந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். அவங்க சில வேலை என்ன நினைக்கலாம், வாசிக்காம இவர் செய்யறாரு பேசுறாரு நினைக்கலாம். நம்ம வாசிக்காட்டியும் அது பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு வாழ்க்கையுடைய வழிகாட்டிய நம்ம எதை நினைக்கிறோம், குரானை ஹதீஸை நினைக்கிறோம். இந்த லெவலுக்கு நம்ம ஆயிரப்படாது. வயிற்றோட பேசிக்கிறது, மெச்ச படிச்சுக்கிறது, அந்த வயசுல சின்ன வயசுல மெச்ச பத்தி யோசிக்கணுமா, அது சரி. இவங்க இப்ப எதுக்காக வாழ்றாங்கன்னா, பிள்ளைக்காக வாழ்றாங்க, பிள்ளைக்காக வாழ்றாங்க. இவங்களுக்காக இவங்க வாழல, யாருக்காக வாழல, அவங்களுக்காக அவங்க வாழல. யார் அவர்களுக்காக அவர்கள் வாழவில்லையோ குறிப்பிட்ட டைம்ல டென்ஷன் ஆயிடுவான். எப்ப தெரியுமா, அவன் 17 வயசுல அவன் அவனுக்காக வாழ ஆரம்பிப்பானே, யாரு புள்ள வந்து அவனுக்காக வளர ஆரம்பிப்பானே, அப்ப இவன் பைத்தியாரனா என்ன செய்வான், அரைப்படே உனக்காக வேண்டி நான் எப்படி கஷ்டப்பட்டேன், உனக்கு யாரு கஷ்டப்பட சொன்னு கேட்கிற மாதிரியே அவனோட ஃபீலிங் என்ன செய்யும் இருக்கும். இஸ்லாம் சொல்ற அளவுல கஷ்டப்பட வேண்டியதான். இவங்க சொல்ற அமைப்புல பார்த்தா அனசரில் அவனுக்கு 70-80 பிள்ளை எல்லாம் இருந்திருக்கு, வயிற்றோட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை பிள்ளை இருந்திருக்கு சஹாபாக்கள் வரலாற்றுல எல்லாம், 70-60-80 பிள்ளைகள் இருந்ததெல்லாம் வருது. பெரிய போர் வீரர்களாக, பெரும் பெரும் அறிஞர்களாக, பெரும் பெரும் தலைவர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்க. பாப்பா வீட்டுல இருந்தது இல்ல, பாப்பா அந்த நேரத்தில் இன்னொரு ஜிஹாத்ல இருந்திருப்பாரு. பாப்பா என்ன செய்வாரு, இன்னொரு ஜிஹாத்ல இருந்திருப்பாரு. வயிற்றுல பேசுங்க, பேசாம இருங்க, அதெல்லாம் சப்ஜெக்ட். பிள்ளை பிறந்த பின்னால இஸ்லாமிய சூழல்ல வளர்க்கிறமா வளர்க்கலையா, இதுதான் நமக்கு இங்க சப்ஜெக்ட். நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களா, மார்க்கத்தோட இருக்கிறீங்களா இல்லையா, அதுதான் அந்த புள்ள பார்க்க போற முன்மாதிரி. நீங்க முஸ்லீமாக அழகான முறையில வாழ்ந்துட்டீங்க, அவன் பாக்குறதுதான். நீங்க வயிற்றுல இஸ்லாத்தோட இருந்தீங்களா இல்லன்னு தான் பாத்துட்டு மாட்டான். நீ இப்ப எப்படி இருக்கா பாப்பா, நீ எந்த லெவல்ல இருக்கிறாய் என்பதை அவன் பார்த்து தான் வளர போறான். நீங்க தான் குதுவா, நீங்க தான் குதுவா. இஸ்லாமிய சமுதாயத்துல குழந்தை வளர்ப்பு பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அழகான ஒரு நூல் இருக்குது. எப்படி எப்படியெல்லாம் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில், அவர் ஒரு வைத்தியரும் கூட, எப்படியெல்லாம் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை அழகான இஸ்லாமிய நடைகளுடன் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இப்னுல் ஜௌசி இமாம் இப்னுல் பெரும்பாலும் அன்றைய கால அறிஞர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அவர்களை வந்து மஜ்லிஸ்ல கொண்டு போய் இஸ்லாமிய சூழல்ல அவர்களை படிக்க விட்டுருவாங்க. அங்க வளர்ந்தார்கள், அங்க வாழ்ற நேரத்தில் அவர்களோடு போட்டி போடத்துக்கு இருந்தவர்கள் யார் தெரியுமா, அதாவது சிந்தனையில மிகவும் கூறியவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதனால அவர்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்களே ஒழிய, நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு மட்டம் தட்டுற மாதிரியான வேலையெல்லாம் அங்க என்ன செய்யல இருக்கல. அவர்கள் தங்களை தாங்கள் பிள்ளைகள்கிட்ட இயற்கையிலேயே மற்றவனோட என்னது, அதாவது போட்டி போட்டு முன்னேறக்கூடிய தன்மை இருக்குது. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் போட்டி போடணும் உருவாக்கலாது. இமாம் இப்னு ஜௌசி ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா, இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் அனாதையாக வளர்றாரு. வளர்ந்தவர் சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அவரோட வரலாற்றுல மிகைத்து சொல்லப்பட்டதாக இருக்கலாம், அவர் வாழ்ந்த நாட்களையும் அவர் எழுதிய நூல்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 7 பேப்பர் எழுதிக்கிறேன். ஒரு நாளைக்கு டோட்டல் உதாரணம் 60 வருஷம் வாழ்ந்துக்கிறான், 60 வருஷத்தை நீங்க அப்படி அந்த ஒவ்வொரு வருடமும் 300 நாளால பிரிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எத்தனை எழுதிப்பாரா, 7 பேப்பர்ஸ் எழுதிருப்பாங்களாம் அப்படி என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அளவு இருக்கு. அந்த அளவு புக் எழுதுவோமா யாராவது, நம்ம வாழ்நாளோட ஒப்பிட்ட குறைவா தான் நிச்சயமாவது இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு, எழுதக்கூடியவராக அறிஞராக இருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். நிறைய நூல்களை இந்த சமுதாயத்துக்கு தந்துட்டு போனார். அதுவும் புலரீதியான மிக பண்படுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய சைதுல் ஹாத்திர், பஹ்ருத்துமு, இது போல என்ன அல் முதஹிர், அது போல என்ன தல்பீசு இப்லீஸ், இது போன்ற நல்ல பண்பாடான நூல்களை ஏற்படுத்தி தந்துட்டு போன ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள். சில தவறுகள் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சது இருந்தது. இவர் தந்த பிள்ளையை மிகப்பெரிய அறிஞராக வளர்க்கணும் என்பதற்காக ஒரு சின்ன நூல் எழுதுறார். அது தமிழ்ல வரணும் என்பதற்கான முயற்சி நடந்துட்டு என்னன்னா, அதாவது ஒரு ஈரலின் துடிப்பு, குழந்தைக்கான உபதேசத்தில் ஒரு ஈரலின் துடிப்பு என்ற ஒரு நூலை என்ன செய்யறாரு எழுதுறாரு. அதுல அவர் சொல்லி காட்டுறாரு, நீ வந்து ஒரு சிறந்த ஒருவனாக வளரணுமாக இருந்தா உனட்ட என்னென்னதெல்லாம் இருக்கிறோட தான்பட்ட அனுபவங்களை அவர் என்ன செய்யறாரு அதுல சொல்லி காட்டுகிறார். தான்பட்ட அனுபவங்களை எல்லாம் சொல்லி காட்டுறார். அப்ப நான் ஏற்கனவே இமாம் இப்னுல் ஜௌசி இப்னுல் ஜௌசி சொன்னே, அந்த சொன்ன அறிஞருடைய அழகான கூற்றுக்கள் தான் இவைகள். இவருடைய அந்த மார்க்க அந்த எல்லை ஆய்வுகள், இன்றைக்கு மௌது இட்டுக்கெட்டப்பட்ட ஹதீஸ்கள் அப்படி என்ற அந்த பிரபல்யமான நூல் யாருக்குரியது, இமாம்
இப்னு ஜௌசி கூறியது. வரலாற்றில் இவர் பெரிய ஒரு அறிஞராக இருந்தார், தஃப்ஸீர் ஆசிரியர், மிகப்பெரிய ஒரு தஃப்ஸீர் ஆசிரியராக செஞ்சாரு இருந்தார். ஹதீஸ் கலையில ஒரு சில இடங்கள் ஹதீஸ் கலையுடைய ரசனை அவட்ட இருக்கவில்லை என்று சொல்றாரு இமாம் ஜஹபி. ஆனால் ஹதீஸ் துறையில மிகப்பெரிய வாசிப்பு அவட்ட என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இமாம் இப்னு ஜௌசி அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் சொல்றார் பாருங்க, அதாவது நம்ம படிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறோம், 18, 20, 25 மூணு புக்கு, அதோட மூணுதான். இப்ப நம்ம புக் படிக்கிற வளமை இல்லைன்னு ஒரு பெருமையா வேற சொல்லிக்கிறது. இந்த குரூப் என்ன செய்யறா, இந்த வாசிக்காத குரூப் யாராவது புக் வாங்க போனா, இப்ப யார் புக் வாசிக்கிறான், எல்லாம் நெட்ல தானு இந்த கேட்டாங்க. இதெல்லாம் நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க, நீங்க யாரோட பழகுறீங்கன்றதான் உங்களை தீர்மானிக்கும். சரியா, வாசிக்காதவன் இப்படித்தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான், இப்ப எவன் வாசிக்கிறான், எல்லாம் நெட்ல தான், அவன் வாசிக்கிறது இல்ல. யாரு இப்ப இல்ல, சவுதியில எல்லா புக்ஸ் மூடிய வச்சுக்கிறாங்க, எல்லா நஷ்டத்தை கம்பெனி எல்லாம் மூடுறா, புக்ஸ் வளர்ந்துட்டு தான் போகுது. நீங்க போய் பாருங்க, புக்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு தான் போகுது. அங்க எல்லாம் என்னது, இதே மாதிரி தஃபீலாத்துகள் டிஸ்கவுண்ட்கள் கொடுக்கறாங்க. அப்படி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா நம்மளுக்கு தெரியாது. காரணம் புக்ஸ் வாசிக்கிறது இல்ல, நாங்க புக்ஸ் வாசிக்கிறது இல்ல. ஒவ்வொரு தடவை 1000 புத்தகங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு. நீங்க உங்களோட பிள்ளை இந்த மாதிரி ஆகோட பழக விட்டீங்கன்னா புக்ஸ் வாசிப்பா விளந்துருவான். 10 வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு வேலை இல்ல, எதுக்கு பிறகு யோசிச்சு வேலை இல்ல, நீங்க யாரோட பழகிறீங்க அவன் சொல்ற தலையில போய் நின்றும் அவர்கள் எந்த அளவுக்கு அதாவது வாசிப்புல இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா, அவர் வளர வளர வாசிப்பு இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துட்டு போகுது. அனாதை, இத்தனைக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம், அனாதை, தந்தையுடைய அரவணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனா அவருக்கு இந்த ஹிம்மத், இந்த குடும்பங்களோட வளர்ந்த எவருக்கு என்ன செய்யல இருக்கல. எந்த அளவுக்கு அவர் சொல்றாருண்டா, மக்கள் என்ன விசிட் பண்ண வாரது எனக்கு மிச்சம் டிஸ்டர்பா இருந்தது. எப்படி மக்கள் நமக்கு எங்களா ஓஃப் டைம் கிடைக்கும் பாக்குற, அந்த நாளை நாசமாக்குறது. இந்த நம்ம ஓய்வு கிடைச்சா நமக்கு நிறைய பேருக்கு இந்த வெள்ளி சனி வந்தா என்ன செய்யறது தெரியாது. வெள்ளி சனி வந்ததுன்னா என்ன செய்யறது, ஃப்ரீ. அவங்களுக்கு வாழ்க்கையில தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, தொழிலுக்கு போறது. இரண்டாவது வெள்ளி சனி ஃபேமிலியோட ஒதுக்கிக்கிறாங்களா, என்ன ஒதுக்கிக்கிறாங்களா, ஃபேமிலிக்கு ஒதுக்க. படிப்பு, படிப்புக்கு எங்க டைம் இருக்குது, உனக்கு படிக்க விருப்பம் இல்லை, அதனால உனக்கு டைம் இருக்காது. நீ எதை நினைக்கிறோ அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு. அப்படி இருக்கிறாங்களா, இவ்வளவு ஜோதி சொல்றா எனக்கு டைம் வேஸ்ட். அதனால நான் என்ன யோசிச்சேன், நான் என்னைய மக்கள் விரும்பி சந்திக்க வராங்க, ரைட், அவர்களோடு பேசிக்கொண்டு என்ன வேலை செய்யலாம் அப்படி என்றதுனால அன்றைக்கு மிக பிரச்சனையா ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு பேப்பர் போனா வாங்கி தந்துடும் பண்ணலாம். அன்றைக்கு அந்த பேப்பரை தயார்படுத்துறது, அதுக்காக எழுதுகோலை தயார்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த வேலைகளை எல்லாம் மக்கள் என்ன சந்திக்க வார நேரத்தில் நான் என்ன செய்ய செய்ய ஆரம்பிச்சேன், அவருக்கும் ரெண்டை கொடுத்துருது, இதை நீங்களும் என்ன செய்ய செய்யுங்க, நான் செஞ்சு செஞ்சு பேசிக்கிட்டு அவருக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த நேரங்களை நான் அப்படி மேனேஜ் பண்ணிக்கின்றேன். இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர் சொல்றாங்க, இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், அவ்வளவு மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன், நமக்கு தான் நேரம் வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஏண்டா வாழ்றோம்னு 50 வயசுக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க. 20 வருஷம் சும்மா ஃப்ரீ ஆகிக்குது, 20 வருஷம் சும்மா ஃப்ரீயா இருக்கிற லெவலில் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுது போய்கிட்டிருக்குதா இல்லையா. பண்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ளணும், நீங்க 40 வருஷம் படிச்சாலும் சரி, 1 வருடம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா அது போதும், அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்துருவான். 40 வருஷம் நீங்க படிச்சு நம்ம ஒன்னும் செய்யல நினைக்காதீங்க, 1 வருஷம் அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணுவான், 1 வருடம், 1 மாதம் உங்களை சூஸ் பண்ணுவான். அந்த 40 வருஷத்துடைய படிப்பு பூஸ்டா இந்த சமுதாயத்தில் எங்கேயோ போய் பெரிய தாக்கத்தை என்ன செய்யும், செலுத்தும், அது போதும் உங்களுக்கு சதக்கா ஜாரி ஆவதற்கு போதும். அப்ப அவர்களுடைய ஹிம்மத், இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை, அவருடைய முன்னால பாக்குறாரு பல ஆயிரக்கணக்கான மக்கள், வலதுல பாக்குறாரு பல ஆயிரக்கணக்கான மக்கள், இடதுல பாக்குறாரு பல ஆயிரக்கணக்கான மக்கள். உபதேசம் செஞ்சு கேட்டு அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் நான் உபதேசம் பண்ணி கேட்டுக்கிறேன், இவர்கள் எல்லாம் சொர்க்கம் போய் நான் நரகவாதியாக இருந்தால் எனக்கு நீ தரக்கூடிய தண்டனையை இவர்களுக்கு தெரியப்படுத்தி விடாதே, எனக்கு தரக்கூடிய தண்டனையை இவர்களுக்கு தெரியப்படுத்தி விடாதே. காரணம் என்ன தெரியுமா, உனது தீன நான் சுமந்துதான் இவங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். தீனை சுமந்து ஒருவனுடைய நிலை இப்படியாக இருக்குதுன்னு என்னது ஆகிடக்கூடாது ஒரு வார்த்தை சொல்ற, அதாவது என்றைக்கும் தன்னையை திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமையும் அவர்கிட்ட என்ன செய்யல இருக்கல. ஒரு 2 நோட்டீஸ் அடிச்சுட்டா நம்ம நிலைமை முடிஞ்சு, 2 நோட்டீஸே திருப்பி திருப்பி பாக்குறது. சுப்ஹானல்லாஹ், இந்த 10 வருஷத்துல 2 நோட்டீஸ் போட்டீங்க, நம்மட வீக் அப்படி நமது பலகீனம் அங்க இருக்குது. அந்த நோட்டுக்கு காணாம கம்ப்யூட்டர்ல அங்கெல்லாம் சேவ் பண்றதுக்கு வலிக்கிற காலம் அது காணாம. சஹீஹுல் புகாரி திருப்பி எழுதுறதுக்கு அந்த போட்டோ காப்பி இல்லாத காலத்துல இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. பரக்கத் இது பேர் என்ன? பரக்கத். அல்லாஹு தஆலாவுடைய தௌஃபீக் தான் இதெல்லாம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இவ்வளவு பெரிய இடத்தை ஒரு அறிஞர் அடைகிறார் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் வந்து பெரிய ஒரு பெரிய குடும்ப பின்புலம் எல்லாம் அவர் என்ன செய்யல இருக்கல, ஒரு சாதாரணமான ஒரு அனாதை குடும்பத்தில்தான் அவர் என்ன செய்தார் வளர்ந்தார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அனாதையாக இருந்து வளர்ந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி பெரிய ஒரு அறிஞர், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஃபத்ஹுல் பாரி, அறிஞர்கள் என்ன சொல்வார்கள், லா ஹிஜ்ரத பஅத அல் ஃபத்ஹ், ஃபத்ஹுக்கு பிறகு எந்த விதமான ஹிஜ்ரத்தும் இல்லை. அப்படின்னா மக்கா வெற்றிக்கு போற ஹிஜ்ரத் இல்லை. எதுக்கு ஹிஜ்ரத் இல்ல? மக்காவுக்கு ஹிஜ்ரத், திருப்பி மக்கால இருந்து ஹிஜ்ரத் இல்லை, ஏன்னா முடிஞ்சது. அதே மாதிரி ஃபத்ஹுல் பாரி தானே புகாரியுடைய சரக நூல், அதனால லா ஹிஜ்ரத பஅத அல் ஃபத்ஹ். ஃபத்ஹுல் பாரிக்கு பிறகு ஒரு சரக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அவர் ஒரு ஹதீஸ அதுல எடுத்தார் என்று சொன்னா, நான் இப்ப விளங்கப்படுத்துறேடா அவர் எப்படி அதை அணுகுவார் என்பதை பாக்குற நேரத்தில் நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. எழுதுறதுக்கு இல்ல, வாசிக்கிறது, வாசிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருவோம், டயர்ட் ஆகிருவோம். அவருடைய அந்த அணுகுமுறை ஹதீஸ் எப்படி எடுக்கிறார்கள், அதாவது இப்ப அவரிடத்தில் ஒரு நாலஞ்சு பிரதி இருந்திருக்குமே, இந்த பிரதியில எப்படி இருக்கு, இந்த பிரதியில எப்படி இருக்கு, இந்த பிரதியில எப்படி இருக்கு, இந்த பிரதியில எப்படி இருக்கு, இந்த பிரதியில் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, முதலாய் தான் வேலை. ஹதீஸுக்கு வருவதற்கு முன்னால பிரதியில் உள்ள டிஃபரன்ஸ் என்னது என்ன, இந்த பிறகு டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சு, அப்ப எது சரி, இதை முதலாவது முடிவெடுத்து தான் அறிவிப்பாளருக்கு வருவார். அந்த ஒரு அறிவிப்பாளரை பத்தி என்ன பேசி, ஒரு அறிவிப்பாளரை பத்தி பேசி முடிவு நம்மளுக்குள்ள நேரத்துக்கு எப்படி இருக்கும், இதுதான் நமது நிலை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செஞ்சாரு இருந்தார் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர் சில இடங்கள்ல என்ன செய்வார் என்று சொன்னால், நீங்க வந்து இந்த பாபுல பாத்துக்கங்க, இவ்வளவு பெருசா எழுத முடிய கூட திருப்பி அதை போகணுமே, அந்த அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை எழுதி தந்தவர். ஆனால் அவர் வந்து, அதாவது நான் நினைக்கிறேன், இன்பா உல் உமர் ஃபி அப்னா இல் உமர் ஃபி அப்னா இல் உமர் அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. வரலாற்று நூல், அதில் எழுத்து வார்த்தையில் இவருடைய தங்கச்சி சகோதரிய போடுறார். இவருடைய சகோதரி தாய் தந்தை மூத்தாகிற நேரத்தில், இவரோட தாய் மூத்தாகிற நேரத்தில் இவருக்கு வயசு வந்து ஒரு ஏழு இருக்கும், அந்த சிஸ்டருக்கு ஏழு அல்லது எட்டு வயசு இருக்கும். அவங்க சொல்றாங்க, உம்மி பாத உம்மி உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பின்னால் எனக்கு தாயாக இருந்த சகோதரி இவங்க தான், அவங்க தான் என்னை படிப்பிச்சாங்க, அவங்க தான் என்னை பார்த்தாங்க, அவங்க தான் அறிஞர்களுடைய மஜ்லிஸ்களுக்கு என்ன என்ன செஞ்சாங்க கொண்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய சிறப்பும் இவர்களுடைய கருணையும் எனக்கு இல்லை என்றால் இப்னு ஹஜர் லொத்தர் என்ன செஞ்சிருக்காரு, உருவாகி இருக்க மாட்டார் என்று ஒரு நன்றியோடு என்ன செய்யறாரு அந்த நூல்ல சொல்லி காட்டார். சுபஹான் அல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை அனாதைகளுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கும் நினைச்சுப்பாங்க, அனாதை இவன் என்ன காலப்படும். ஆனா சரியாக கவனிச்சான் எங்கேயோ வரத்துக்கு என்னது, வரக்கூடிய ஒரு அறிஞராக என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபுல் ஹசன் நதுவி ரஹ்மஹுல்லா, மாம் அபுல் ஹசன் நதுவி ரஹ்மஹுல்லா அவர்கள் வட இந்தியா, வட இந்தியாவை சேர்ந்தவர். அகீதாவுடைய ஒரு சில விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் உண்டு, ஆனால் மிகப்பெரிய அறிஞராக அறியப்பட்டவர். அரபுலகில் அரபு இலக்கியத்தில் முன்மாதிரியாக சொல்லப்படக்கூடிய நவீன கால அறிஞர்கள் ஒருவர் வட இந்தியா, அபுல் ஹசன் நதுவி அவர்கள். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, அதபுல் அரபி, அரபு இலக்கிய நூல், அரபு இலக்கிய நூலோட ஒரு புக் என்ன செய்யறாரு எழுதுறாரு. அது மாத்திரமல்ல, இமாம் அபுல் ஹசன் நதுவி இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய கல்விக்காக, அதாவது இஸ்லாமிய விரோட்டம் உள்ள கல்விக்காக பாடுபட்ட மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர். இன்றைக்கு எத்தனையோ பேர் லுகா அரபியா, அரபு மொழி பாடம் என்கின்ற பகுதியை மக்களுக்கு என்ன செய்யறாங்க, படிப்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இந்த அபுல் ஹசன் நதுவியுடைய நூல்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால், கிராஅத்துர் ராஷிதா இது போன்ற நூல்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால், அதுல இஸ்லாமிய ஓட்டத்தையும் மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு, அதாவது இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்துல எல்லாம் பெரும்பாலும் புள்ளைகள் பரிச்சயமா வாடுறது வந்து ஆடு மாடு ஒட்டகம் சிங்கம் புலி கரடி இதுகளோட தான் வாடுறது. உலக வரலாறு இஸ்லாமிய வரலாறுகளோட எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்வதில்லை, வளர்வது கிடையாது. அதனால நான் ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைச்சே அந்த அடிப்படையில தான் இந்த கிராஅத்துர் ராஷிதா, கசசு நபியீன் போன்ற நூல்கள் எல்லாம் வச்சு அந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு மனிதர் இயல்பிலேயே சொற்களை பாடமாக்காமலேயே இயல்பா என்ன செஞ்சிருவாரு, சொற்களை பாடமாக்கிவார். நிறைய உலக நாடுகளுக்கெல்லாம் போய், சவுதி உட்பட பல உலக நாடுகளுக்கெல்லாம் போய் கல்வி சம்பந்தமான வழிகாட்டல் வழங்கிய ஒரு அறிஞர்கள் ஒருவர், மதீனா யூனிவர்சிட்டியுடைய நிறுவனர்களில் ஒருவர், வட இந்தியா அபுல் ஹசன் நதுவி அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்கள். ஆனால் அவருடைய சின்ன பருவம் என்ன, அனாதையாக அவர் இந்த சமுதாயத்திலே வந்த அறிஞர்கள் ஒரு அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் சொல்வது போல ஆட்டுக்கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறதை விட சிங்க கூட்டத்தில் அங்கத்தவராகிறது நல்லது என்று சொல்றது மாதிரி, நமற்றைக்கூடிய சுமூ ஆசை எதிர்பார்ப்புகள் இவைகள் மிக தூரமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்குது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆர்வம் இராதா, நான் இதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம், அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கக்கூடிய அதற்கான பிரார்த்தனை, அதை அவர் செயல்படுத்துவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி, இதுக்கு முன்னால் எதுவும் நிற்காது. சட்டங்கள் நிற்காது, இந்த சமுதாய மரபுகள் நிற்காது, எதுவும் நிற்காது. நீ சரியாக அல்லாஹ்விட்ட இஹ்லாஸோடு இருந்தோம்னா, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்கேயாவது பாலடைந்த பள்ளிகளை கண்டு அங்க போய் சுஜூத் செய்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹும் அதாவது முஅல்லிம் ஆதம் அல்லிம்னி யா முஃபஹ்ஹிம சுலைமான் ஃபஹ்ஹிம்னி, ஆதமுடைய ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த இறைவனே எனக்கும் கற்றுதான், சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்த இறைவனே எனக்கு விளக்கம் தான். காரணம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு மீடியேட்டரும் என்னது அங்க இல்லை, அல்லாஹ் டைரக்ட்லி கற்றுக் கொடுத்த மாதிரிதான். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு அறிவை கொடுக்க நினைத்தான் என்று சொன்னா, நம்ம அடைய நினைக்கணும் முதலாவது, அல்லாஹ்ட்ட துவா அறிக்கணும். ஆனா அந்த சிந்தனைகள் நம்மகிட்ட என்ன, நம்ம என்ன சிந்தனை மூடிக்கொள்றோம், சரி வரா நம்மளுக்கு சரி வரா, நம்ம ஒரு தோல்வியிலே கசந்து போயிடுறோம், ஒரு தோல்வியிலேயே கசந்து போயிடுறோம். இதே மாதிரி பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்க்க ஆரம்பிச்சிடும், உனக்கு அது சரி வராது இன்சைடுக்கு போகணும்னு சொல்லி என்னது அவனை நம்ம என்ன செஞ்சிடும், அவன் ஆசைப்பட்டாலும் திருப்பி விடுகிறோம். இவைகள் எல்லாத்தையும் உடை தெரியக்கூடிய செய்திகள் தான் இந்த இஸ்லாமிய சமுதாய வரலாற்றில் இவ்வளவு அநாதைகள் வந்து இவ்வளவு பெரிய இடத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த செய்திகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை சிறந்த முறையை நம்ம புரிந்து இறைவன் மீது என்றைக்கும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் நாம் அடையக்கூடிய இலக்குகளுக்கு ஹலாலான இலக்குகளாக, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய இலக்குகளாக இருந்தால் உண்மையிலே சொல்வாங்க, வாழ்க்கையுடைய நோக்கமே நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையுடைய நோக்கமே நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை என்பது அந்த இடத்தை நம்ம அடையணும் அப்படி என்றிருந்தால் நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேமது ஆசையும் அதில் நம்ம நிற்கும்னு சொன்னால், அதாவது அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி அன்னஹும் சுபுலனா, எங்கள்ல யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை எல்லாம் நம்ம என்ன செய்வோம் காட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்குடைய வாழ்வை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹு வ அகூலு கவ்லி ஹாதா வ அஸ்தஃகிருல்லாஹ லி வ லக்கும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.